சொந்தமாக யார் மாநகரத்துறை ஆணையாளர் திருமதி ஜெயசீலன் அவர்களை அட்டோடு நினைக்கிறோம்.
வடமாகாண பண்பாட்டு அலுவலர்கள் தினக்கள அனுசரணையோடு வடமராட்சி கிழக்கு பிரதேச கலாச்சார பேரவையும் பிரதேச செயலகமும் இணைந்து நடத்துகின்ற இந்த பண்பாட்டு பெருவிழாவுக்கு தலைமையாக இருக்கின்ற அன்புக்குரிய நண்பன் பிரதேச செயலர் கலையேஸ்வரன் அவர்களே, இந்த நிகழ்வுக்கு தலைமையாக இருக்கிற எங்கள் நண்பருக்கும் பெரும் மதிப்புக்குரிய யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் வேதநாயகன் ஐயா அவர்களே, சிறப்பு விருந்தாக கலந்து கொண்டிருக்கின்ற திருவாட்சி அபிராமி பாலமுரளி அம்மா அவர்களே, மாவட்ட கலாச்சார உத்தியோகத்தவர்களே, இங்கே குழுமி இருக்கின்ற பெரியோர்களே, கலைஞர்களே, இன்று கௌரவம் வந்திருக்கின்ற கலைஞர்களே, வடமராட்சி கிழக்கு நல்லதுறை பிரதேச செயலகத்தினுடைய உத்தியோகத்தர்களே, இந்த மண்ணினுடைய கலை ஆளுநர்களே, அன்பர்களே, அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த விழாவிலே ஆசிய இலக்கிய மலர் வெளியீடு என்ற வகைக்குள்ளே இன்று இங்கே மட்டை ஏற்றி தாவும் மனசு என்ற நூல் வெளிவருகிறது. அதை பற்றிய வெளியீட்டுடைய இங்கே ஆட்சி அமைந்திருக்கின்ற எங்களுடைய புரட்சியவர்கள் அதை பற்றிய ஒரு தொடர்ச்சியை சொல்லியிருந்தார்கள். மிக குறுகிய நேரத்திலே இந்த நூலை பற்றிய ஒரு சில விடயங்களை உங்களோடு பகிரலாம் என்று கூறி இதற்குரிய கதவு எனக்கு இருக்கிறதா என்ற கேள்வி எழுகிறது என்று நான் நினைக்கின்றேன். இரண்டு வகையிலே இருக்கிறது. ஒன்று, ஓரளவு நான் கவிதை துறையோடு ஊடாடுபவன், நான் பெரிய சாதித்தவன் சொல்லவில்லை, ஊடாடுபவன். இரண்டாவது, இந்த மண்ணிலே 14 வருடங்களில் முதல் பிரதேசியராக தலைமையாற்றியவன். என்னுடைய முதல் நியமனம் இந்த மண்ணிலே தான், இந்த வடமராட்சி கிழக்கு மண்ணிலே தான் இருந்தது. பல முகங்கள் நான் அங்கு கடமையாற்றும் போதே இருந்த முகங்கள். எனவே இந்த மண்ணினுடைய பெருமையை நான் ஓரளவு அறிவேன். அந்த ஒரு காரணம் போதும் நான் நினைக்கிறது இந்த நூலுக்கு வெளியுறை வழங்குவதற்கு. இங்கே மக்கள் ஏற்றி தாவும் மனதே என்ற இந்த நூல் 6000 பதிப்பகத்தினுடைய வெளியீடாக 55 பக்கங்களை கொண்டு 45 பகுதிகளை உள்ளடக்கியதாக இந்த நூல் வெளியிட்டு வந்திருக்கிறது. இங்கே நான் 45 என்று சொல்லுவது ஒரு முடிந்த முடிவல்ல. என்றால் அதிலே சில கவிதைகள் தனித்தனி கைப்பூ வடிவத்திலும் அமைந்திருக்கின்றன. ஒரு இந்த மண்ணிலே கலை பாரம்பரியம் ஒன்று இருக்கிறது என்பதற்கு பல ஆதாரங்கள் இருக்கின்றது. இங்கே பல கலைஞர்கள் இருக்கிறார்கள், கவிஞர்கள் இருக்கிறார்கள், இங்கே எங்களுடைய பசுமுறையாளர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இந்த மண்ணின் ஒரு கலை பாரம்பரிய விழுதிலே அவர் ஒருவர், அவரை போல பல இங்கே இருக்கிறார்கள். இந்த கவிதை துறையிலே இந்த வடமராட்சி கிழக்கு மண்ணுக்கு இருக்கின்ற ஒரு பாரம்பரியத்தினுடைய ஒரு தொடர்ச்சியாக மிக ஒரு அழுத்தமான ஒரு பதிவான இந்த மட்டை வேலையில் தாவும் மனசு என்ற நூல் வெளிவந்திருக்கிறது என்பதை நான் இங்கே இடத்திலே பகிர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். என்றால் பலர் இன்று கவிதை புறத்திலே இருந்தால் கவிதைக்குரிய சில தனித்துவங்களை பெரிதும் உள்வாங்கி இருக்கின்ற ஒரு நல்ல படைப்பாளர். அண்மை காலத்திலே வெளிவந்திருக்கின்ற பல கவிதை நூல்களிலே குறிப்பிடத்தக்க ஒரு அழுத்தமான படைப்பாக இங்கே இந்த நூல் வெளிவந்திருக்கிறது என்பது மகிழ்ச்சிக்குரியது. சிவசங்கர் அவர்களுக்கு என்னுடைய தனிப்பட்ட பாடல். என்றால் அண்மை காலங்களிலே பல கவிதை நூல்கள் வந்திருக்கின்றன. இது ஒரு தனி தருகின்ற ஒரு நூலாக இருக்கிறது என்று நான் இந்த இடத்திலே சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். உண்மையிலே இந்த அவரே குறிப்பிட்டது போல அவர் இந்த குறுக்கவிதையிலே தான் இந்த தன்னுடைய இந்த நூலை படைத்திருக்கின்றார். அவருடைய இந்த கவிதையினுடைய பால் பொருள் படம் இருக்கிறது. எங்களுடைய யுத்தம், இந்த மண்ணினுடைய அவலம், அதை தாண்டி அவர்களுடைய சாதாரண வாழ்க்கையிலே நாங்கள் அனுபவிக்கின்ற பல்வேறு விடயங்களை மிக சுவையாக சொல்லியிருக்கிறார். உண்மையிலே இதை பற்றி சொல்லுவதென்றால் ஒரு மனதியால் வேணும். ஐயா வருஷம் கேட்டால் 10 நிமிஷத்துக்கு மேலே பேசி நிறவன் நானும் சொன்னேன். அதுக்கு மேலே பேசுறது எல்லாருக்கும் நல்லாயிடாது. எனவே உண்மையிலே ஒரு மனதியாக மீண்டும் ஒரு பற்றி கிடைக்கலாம். அங்கே பல விஷயங்களை போன் பண்ணி கொண்டு வந்திருக்கின்றேன். அவ்வளவை சொல்லாத விட்டாலும் முக்கியமாக நான் ரசித்த விடயங்களை சிலவற்றை சொல்லி நான் என்னுடைய இந்த நயப்புறையை முடிக்கலாமல் இருக்கின்றேன். உண்மையிலே இந்த தொகுதி ஒரு தனித்தன்மையான தொகுதியாக நான் பார்த்திருந்தேன். அவருடைய இந்த கவிதைகளை பார்த்தபோது ஒரு தனி தெரிகின்ற ஒரு கவிஞராக திரு சிவசேகரன் அவர்கள் விளங்கியிருந்தார்கள். அவருடைய இந்த கவிதையை பற்றி இங்கே குணேஸ்வரன் அவர்களுடைய ஒரு உரை இருக்கின்றது. அதை தொடர்ந்து அவருடைய சிவசேகரனுடைய ஒரு தன்னுடைய உரையில் அவருடைய உரையிலே காலமும் சூழலும் எனக்கு தந்த அனுபவங்களின் பாதிப்பு என்னையும் எழுத வைத்து விட்டது. என் அனுபவ தொகுப்பான இந்த தொகுதி முழுக்க முழுக்க புதுக்கவிதைகளை உள்ளடக்கியிருக்கிறது என்ற ஒரு பிரகடனத்தை அவர் படைத்திருக்கிறார். கவிதைகளோடு இலக்கிய உறவுக்கு நுழையும் எனக்கு இக்கவிதைகள் ஒரு முகவரியை கொடுக்கும் என்பது என் அதிக நம்பிக்கை என்று சொல்லியிருக்கிறார். நிச்சயமாக முகவரி மட்டுமல்ல, உங்களுக்கு எங்களுடைய எழுத்து கவிதை பாரம்பரியத்திலே ஒரு முகத்தையும் இந்த தொகுதி கொடுத்திருக்கிறது என்று நான் இடத்தை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அநேகமாக இங்கே இருக்கின்ற எல்லோருமே மட்டம் ஏறிக்கு தாவும் மனதோடு தான் இருக்கிறோம் என்றால் இன்றைய நவீன சூழலுக்குள்ளே நாங்கள் சிக்கி போயிருக்கின்ற நாங்கள் எங்களுடைய தனித்துவமான எங்களுடைய விழுமியங்கள் நிறைந்த எங்களுடைய பாரம்பரியங்கள் தோழ்ந்த ஒரு வாழ்க்கையை நாங்கள் ஆசைப்படுகிறோம். அதில் நாங்கள் அனுபவிப்பதில்லை. ஏனென்றால் நாங்களும் இந்த நவீன வாழ்க்கைக்குள்ளே சிக்கி இருப்பவர்கள். ஆனால் எங்களுடைய விருப்பங்கள் எல்லாம் அதை நோக்கி, எங்களுடைய நினைவும் சிந்தனைகள் எல்லாம் அதை நோக்கி தான் போய் கொண்டிருக்கிறது. எனவே அதை ஒரு மிக சிறந்த குறியீட்டிலே மட்டை வெறிக்கிட்டாவும் மனசு என்று அவர் அங்கே சொல்லியிருக்கின்றார். அவருடைய பல கவிதைகள் மிக அருமையாக வந்திருக்கின்றன. பிள்ளைகளோடு வாழ்தல் என்ற ஒரு கவிதையிலே ஒரு பிள்ளையே ஒருவர் தன்னுடைய சித்தக்கார படி இருந்தார்கள், தந்தை எப்படி இருந்தார், அப்படி எல்லாம் சொல்லிக் கொண்டு போய் கடமையிலே அவர் விஷயத்தை சொல்லுகிறார். இனியும் ஒரு பணம் தாமதித்தால் கட்டிக்குழலில் புத்தி தவறி போகும் என்றி மெதுவாக நடர்கையில் இவைகளுக்குள் சிறைப்பட்டிருந்த இரண்டு துளிகள் விடுதலை பெற்று விழுந்தன திண்ணை மேல் என்று அந்த திண்ணையின் மேல் வைத்திருக்கின்ற அன்பை அந்த இரண்டு துளிகளுக்குள்ளே அவர் காட்டுகிறார். வண்ணம் கலைந்த ஓவியங்கள் என்ற ஒரு கவிதையிலே விதி செய்த சதியால் வெள்ளியளிக்கப்பட்ட வண்ண ஓவியம் அவள் என்று ஒரு ஒரு மணிமத்தை சொல்லி போடுகிறார். இங்கே இந்த யுத்தத்தின் கோரத்தாலும் பல்வேறு குழந்தைகளாலும் எத்தனையோ பெண்கள் விதவைகளாக இருக்கிறார்கள். விதி செய்த சதியால் வெள்ளியளிக்கப்பட்ட வண்ண ஓவியம் என்று ஒரு அற்புதமான படிமத்தை படிமத்தின் மூலம் அந்த துன்பத்தை அவர் அங்கே எடுத்துக்காட்டுவதை பார்க்கிறார். எத்தனை கதவுகளை கட்டியிருப்பானவள் வாகம் கதவுகளையே விரட்டி வாகம் கதவுகளிலேயே விரட்டி அளிக்கப்பட்ட அவள் இப்போது அவள் கட்டுவதை நிறுத்திவிட்டால் இப்போது நடு ராத்திரிகளில் அதிகமாக கட்டப்படுகிறது. அவளுடைய கொண்டைப்புற கதவு என்பதற்குள்ளே பல செய்திகள் ஒழிந்திருப்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இவ்வாறு தனிப்படப்படாத கவிதையிலே பிள்ளையார் செய்தியில் விற்பனையாகிறார் பிள்ளையார் விலை 100 ரூபாய் மட்டும் என்று ஒரு ஒரு அடி ஒன்று அடிக்கிறார். அதாவது பிள்ளையார் கோவில் தெருவிலே பிள்ளையார் விற்பனையாகிறார் விலை 100 ரூபாய் மட்டும். இதற்குள்ளாலும் அவர் சொல்லுகின்ற செய்தி அல்லது அவர்களுடைய சொல்ல முயற்சி அவர் நினைக்கின்ற அந்த பரிமாணம் பெரிதாக இருக்கிறது தான் நான் நினைக்கின்றேன். அதில் எச்சங்கரன் ஒரு கவிதையிலே கருவுக்குள்ளிருந்து வெளிவர உணரும் சிதுவை போல மண்டைக்குள் சில யாவகங்கள் உணரும் சப்தம் என்று சொல்லுகிறார். எவ்வாறு ஒரு கருவுக்குள்ளிருந்து வெளிவர முரங்குகின்ற எவ்வாறு குடிக்குமோ அதே போல அந்த நினைவு தங்களுடைய சிந்தனை வெளிவருவது இருக்கிற அந்த அந்த நெருக்கடியை அவங்க காட்டுவதை பார்க்கிறோம். வயல்வெளிகளுக்குள் கள்ளமாய் நுழையும் பட்சிகளால் மனதுக்குள் பல ஞாபகங்கள் ஊடுவதுபடி அந்த ஒவ்வொரு கவிதைகளிலும் மிக அருமையான படிமங்களையும் புதுமைகளையும் அவர் கூட்டி இருப்பதை காண முடிகிறது. காணாமல் போன இரவுகள் என்ற ஒரு கவிதை அதுவும் ஒரு அருமையாக இருக்கிறது. இதே அந்த ஒரு இரவிலே அவர் அனுபவித்த விடயங்கள் பின்னையில் சரிந்தபடி ஹம் ஹம் என்று இருமி காலனுக்கு இங்கிலீஷில் அழைப்பு விடுக்கும் தாத்தா என்று சொல்லுகிறேன். அதாவது இப்ப நாங்கள் பயப்பு போனாங்கள் எழுதி கொண்டிருக்கிறோம் ஹம் ஹம் என்று முன்னதாக இங்கிலீஷில் காலனுக்கு அழைப்பு விடுவது போல இருக்கிறது என்று புதுமையாக சொல்லுகிறார். சிவப்பு மின்மினி பூச்சியா அப்பா மின்மினி பூச்சியாய் அப்பா அனைத்து தக்க வைக்கும் அரணி பீடியில் இந்த பீடியில மீனில ஒரு மின்ன எழுப்பு வைக்கிறது சிவத்த மின்மினி பூச்சி மாதிரி என்று சொல்கிற ஒரு கவி மனதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஒற்றை கம்பியில் தொங்கிக் கொண்டு விம்மி விம்மி அளவு காம்பு இதெல்லாம் உண்மையில மிக அருமையான கவித்துவம் மிக்க வரிகளாக ஒரு லாம்பு தொங்கிக் கொண்டிருப்பதை அவர் சொல்லுகிறார். ஒற்றை கம்பியில் தொங்கிக் கொண்டு விண்ணு விண்ணியாலும் அவரை நீங்கி நீங்கி அந்த அந்த விளக்கினுடைய ஒளி இருப்பதை அவர் அப்படி சொல்லுகிறார். இப்படி பல கவிதைகளை நான் சொல்லிக்கொண்டே போகிறான். நான் சொன்னது போல ஒரு மனசியார போயிடும் எதுவும் தெரிவித்து பார்க்க. சார், சாம விமோசனம் என்ற ஒரு கவிதை, அருமையான கவிதை. அதிலே அவர் சொன்ன அந்த விடயத்தை மிகவும் அப்படி லாபகரமாக சொல்லிட்டு இருக்கிறார். எப்போதோ கேட்ட சத்தம், அதோ எப்போதோ கேட்ட சத்தம் ஒன்று மென்மையாய் கேட்கிறது. பழக்கப்பட்ட சத்தம் என்பதால் பணக்கன்று பற்றி கொண்டு விட்டது காது. அங்கே யாரோ குறிவைக்கப்பட்டார், அல்லது யாரோ குறிக்கப்பட்டார். நாளையோ நாளை மறுதினமோ அந்த சத்தம் இது அண்மையில் கேட்கலாம். நானோ அல்லது நீங்களோ குறிவைக்கப்பட்டிருக்கிறோம் அல்லது குறிக்கப்பட்டிருக்கிறார் என்று இந்த என்னுடைய கடந்த கால வாழ்க்கையினுடைய அனுபவங்களை அவர் பேசுகிறார். நாட்டிலும் பேசுவது வகையையும் ஒரு வித்தியாசமாக இருக்கிறது. நீ வெளியுடன் இருக்கின்றாயாம், ஒரு பிடி மண்ணெடுத்தே உண்மை படைக்கின்றாயாம். கடவுளை பற்றி சொல்றேன். தூணில் இருக்கின்றாயாம், துருப்பிலும் இருக்கின்றாயாம், எப்படி இருப்பாயும் அழகு முறையும் அம்புடி, முடிவில்லாத ஆதாயம், சுட்டரிக்கும் சூரியன், சுவாசிக்கும் காற்று, அன்னையே நீ என்றே இல்லை, அவள் அழிவில்லாதவள் என்றார்கள். மண்ணே நீ என்றே இல்லை, அவள் உயிரில்லாதவள் என்றார்கள். சிறுபிள்ளை நீ என்றே இல்லை, அவள் புறப்பில்லாதவள் என்றார்கள். அன்னே நீ என்றே இல்லை, அவள் இடக்குள்ளும் மறந்தாதவள் என்றார்கள். இல்லை இல்லை இல்லை, எதிரும் இல்லாத உன்னை எப்படி காண்கிறீர்கள் என்று கேட்டேன். எதிரிலே இல்லாத உன்னை எப்படி காண்கிறீர்கள் என்று கேட்டேன். நீ ஒரு நாட்டிகள் என்றான் என்று ஒரு ஒரு முடி பிடிக்கிறார். உண்மையிலே இதெல்லாம் ஒரு எங்களுடைய புதுக்கவிதை பாரம்பரியத்திலே ஒரு தனித்துவமான கவிதைகளாக நிச்சயமாக பேசப்படக்கூடியவை என்று என்னுடைய அபிப்பிராயம். மற்ற நிலைக்கு தாவும் இது நான் கேட்கிறேன். சொன்னது போல எங்களுடைய மனது இன்றும் அந்த கிராமிய வாழ்க்கையை எல்லாத்தையும் அந்த நாங்கள் சந்தோஷமாக ஒரு காலத்திலே கழித்தோமே அந்த வாழ்க்கையை நாடி கொண்டிருக்கிறது. ஆனால் நாங்கள் அந்த வாழ்க்கையை வாழவில்லை. இந்த பிரதேசத்தில் நான் என் கடமையாற்ற வந்தபோது என்னுடைய சாரதியின் சாரிலே நான் முதல் கடமையாற்றிய பிரதேசத்தில் இருக்கிறார்கள். கிராமத்தில் இருக்கிறாங்க. நாங்கள் ஒரு சின்ன வீட்டிலேதான், சின்ன வீட்டிலே இல்லை, சின்ன சிறிய ஒரு வீட்டிலேதான் நாங்கள் அந்த அலுவலகம் இயங்கியது. அங்கே நாலு பேர் கூட நீ படுக்க முடியாது. ஆனால் நான் சந்தோஷமாக ரெண்டு பக்கம் கழிஞ்சு அந்த இடம் செயலாளராக என்னோட பசுமதி அவர்கள் இருந்தார்கள். அந்த வாழ்க்கை இன்று இந்த பிரதேசத்திலே வசதிகள் இருக்கு. ஆனால் அந்த சந்தோஷம் இருக்குமோ தெரியுது, அது இருக்கலாம். அதைத்தான் இந்த மட்டவேலைக்குள் தாவும் மனசு கூறுவது. கிடுகு உரப்போடும் சின்ன குட்டையில் குளியல் போட்ட காலங்கள் மட்டைக்கு ஒவ்வொன்றாய் நின்று சிறகை பிடித்து பிடித்து ஒற்றை காலால் தலைவு பட்டும். இந்த மட்டையில் நாங்கள் மரம் பழமையாக பார்க்கிறோம். மட்டையில காலம் சொல்லி கொடுப்போம். வருகமளிப்போ எங்கிருந்தோ வந்த சாறை ஒன்று வேறு மட்டைக்குள் தலைவிழ்த்தி வளவுக்குள் வேறு பார்க்கிறது. அடுத்தது ஆட்டுக்கோட்டையில் இருந்து பின்னர நேர்களுக்காய் அவுக்கப்பட்ட ஆடுகள் தோல்விப்பு தாழ்ந்த தோல் அரிப்பு தாண்டாமல் மட்டை கருக்குகளில் உருவிலைத்து போகும் அறிவுடைய கவிதைகளே இப்படியாக அந்த புரிய இருக்கிறது. அதாவது ஒரு சிராமிய வாழ்க்கை, எவ்வாறு அந்த வாழ்க்கை இப்படியெல்லாம் சொல்லிக் கொண்டு போய் மட்ட வேலைகளை தொலைத்து வெட்ட முடியா மதில்கள் எழுப்பிய பின்னும் தலைவு மற்றும் காலங்களையும் சத்தி திரியும் கூலி குருவிகளையும் காணும் போதெல்லாம். அப்ப இன்னைக்கு நாங்கள் எங்கேயோ நல்ல நல்ல பிளஸ்ல நல்ல அட்டாச் பாத்ரூம் இருக்கும் பொழுதுதான் மட்ட வேலைக்கு சாமி விடுகிற அந்த மனசு என்று சொல்லியே உண்மையிலே அது ஒரு கவிதை. அப்ப இது உண்மையிலே இப்படியான கவிதைகள் என்னுடைய மனதோடும் நிற்கும் என்று இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இவ்வாறு பல சிறந்த கவிதைகளை இந்த நூல் கொண்டிருக்கின்றது. ஆசனமே அவர்களின் குறி என்ற ஒரு கவிதையிலே எங்களுடைய சமூகத்தினுடைய சமூகத்திலே ஊறி போயிருக்கின்ற அந்த உயர்வு தாழ்வு பற்றி பேசுகிறார். கதிரைகளில் கூட உண்மை சரிசமமாய் இருக்காத இவர்களா எங்கள் இடங்களை களைய போகிறார்கள். யாரோ ஒருவர் மெல்லிய குரலில் சொல்லிய வார்த்தை கூடியிருந்த பாட்டாளி வர்க்கத்தில் அதிகம் பேருக்கு கண்டிருக்க வாய்ப்பில்லை என்று சொல்லுகிறார். அவரு இந்த இந்த சிந்தனை ஒரு முழுப்பாக அப்படியே காட்டிலே கரைந்து போகிறது. ஆனால் இந்த உழைத்து களைத்த பாட்டாளிகளுக்கு இந்த வார்த்தை கேட்டிருக்குமா என்ற அந்த கேள்விக்குள்ளாலும் பல விடயங்களை தொக்குவிக்கின்றன. இங்கே ஹைகூ கவிதைகளே சொல்லியிருக்கிறார். அது ஹைகூ என்பதற்கு சில அடிப்படைகள் இருக்கின்றன. அவர் அதை இன்னும் மேலும் தெரிந்தால் நான் இன்னும் அதை பற்றி மேலும் வருகின்றான். ஆனால் காலங்களின் ஒற்றுமை கரைந்தது எங்கேயோ வெடித்த வேட்டொலி எங்கேயோ மூடிய துவக்கினுடைய வழியும் அந்த எங்கேயோ அந்த வெடி ஒளி கேட்காவிட்டாலே இங்கே காலங்களுடைய ஒற்றுமை கரைந்து போறது. ஆனால் இந்த காலங்கள் வெடி ஒளியாலே ஒற்றுமை போடுவாறு தலைப்பில்லாத கவிதைகளிலே அம்மா குடும்பத உத்தியோகர், அப்பா சிறுவன உத்தியோகர், பிள்ளை பள்ளிக்கூட விடுதியில் பத்திரமாக, இதுதான் எங்களுடைய வாழ்க்கை. அம்மா குடும்பத உத்தியோகர், அப்பா சிறுவன உத்தியோகர், பிள்ளை பள்ளிக்கூட விடுதியில் பத்திரமாக. ஞானம் தரும் போதி மனங்கள் எல்லாம் தனிமையில் இருந்து கல்லாடியபடி இழர் கொடுக்கின்றன முதியோர் இல்லங்கள். இதுவும் எங்களுடைய யதார்த்தம். இவ்வாறு குட்டி கவிதைகள் நீண்ட கவிதைகள் என்று மிக அநாயசமாக அவர் அந்த தான் அனுபவித்த விடயங்களை சொல்லி செல்கின்றார். இன்று இந்த கவிதை துறை ஒரு எங்களுடைய இல்லத்து கவிதைக்கு ஒரு பெரிய பாரம்பரியம் இருக்கிறது. தமிழ் கவிதைக்கு அவ்வளவு பெரிய பாரம்பரியம் இருக்கிறது. இடத்தில் புறப்பெவராம் இருந்து இன்று வரை எங்களுடைய கவிதை ஒரு தீரா கவியாக பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறது. அது பல மாற்றங்களை கட்டிருக்கிறது. இந்த இன்று இருக்கின்ற வருகின்ற கவிதைகளிலே பல வகையான கவிதைகள் இருக்கின்றன. புதுக்கவிதைகள், நவீன கவிதைகள், சின்ன கவிதைகள் எல்லாம் இன்று வந்துவிட்டன. அப்படி பல வகைகள் இருக்கின்றன. அவர் உணர்ந்தது, அவர் அனுபவித்ததை, அவர் கண்டதை அவருடைய பார்வையிலே ஆனால் ஒரு நல்ல கவிதை மொழியிலே இங்கே பதிந்திருக்கிறார். எங்களுடைய இந்த இடத்து கவிதை பாரம்பரியத்திலே இப்படி மிக பெருமை பேசுகின்ற, பெருமை கேட்கின்ற கவிஞர்கள் இருக்கிறார்கள். அந்த கவிஞனுடைய அந்த புரட்சியிலே நிச்சயமாக சிவசிவனுக்கு ஒரு இடம் இருக்கிறது. இந்த புத்தகத்துக்கு புறம் அது முதலாக தெரியாது. இந்த புத்தகையான கவிதைகள் அதற்கு ஆதாரமாக இருக்கின்றன. அதிலும் என்னுடைய இந்த வடமராட்சி வடக்கு மண்ணிலே இந்த பாரம்பரியத்தை இருந்த பலம் இருந்தாலும் ஒரு பெருமை வந்துவிட்டது. எப்படி ஒரு கவிஞர், ஒரு குறு கவிஞர் என்னுடைய இல்லத்து கவிதை பாரம்பரியத்திலே ஒரு அந்த புரட்சியிலே இன்று இணைந்து கொள்கின்றான். இது இப்ப 12,000 பேர் கவிஞர்கள், எல்லா கவிஞர்கள் அதுவே. ஆனால் அப்படிப்பட்ட கவிஞர்களே இவர் ஒருவர் அல்ல. இவருடைய கவிதைகள் அப்படியானவை அல்ல என்று செய்ய இந்த இடத்தில் கூறி எச்சரிப்பு என்று கடைசியிலே ஒரு கவிதையை போட்டு அறிவு அறிந்த எச்சரிப்பு. இல்ல உண்மையிலே ஒவ்வொரு கவிதையும் நல்லா இருக்கு. அதை ஒன்றை பற்றி என்ன விஷயம் சொல்ல வந்து அதுக்கு நேரம் இது அல்ல. எச்சரிப்பு என்பது என்ற ஒரு கவிதை, அதான் கடந்த கவிதை. கவலையே இல்லாமல் உலாவிக் கொண்டிருக்கும் ஆத்மாவை உலுப்பி எச்சரிக்கை செய்துவிட்டு அடங்கி போகிறது ஒப்பாரி ஓலங்களுக்கு இடையே கேட்கும் அந்த பறவை. உண்மையிலே கலை கவலையே இல்லாமல் உலாத்திக் கொண்டிருக்கும் ஆத்மாவை உலுப்பி, அப்ப ஆய் முடிஞ்சது ஆத்மாவும் கவலை இல்லாம உலாத்திக் கொண்டிருக்குது. அதை எச்சரிக்கை செய்துவிட்டு அடங்கி போகிறது ஒப்பாரி ஓரங்களுக்கு இடையில் கேட்கும் அந்த பறையோசை என்று ஒரு ஒரு எல்லைக்கு போகிறார். எனவே அவருடைய கவிதைகளை வாசித்த பின் என்னுடைய மனதும் மற்ற வேலைக்கு தாவுகிறது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.
நன்றி. இந்த மாதிரி நல்ல விட்டு படையத்தான்
மனம் என்பது உண்மையில் இந்த மக்களின் ஒரு மக்களையும்